2017 ஆம் ஆண்டு விடை பெற்றுச் செல்ல இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கின்ற இவ்வேளையில், 2017 ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் தடம் பதித்துச் செல்கின்ற சில நிகழ்வுகளை இங்கே நினைவூட்டி பார்ப்போம். பல வருடங்களாக நடைபெற்று வந்த நியூ சவுத் வேல்ஸ் லின் குடும்பத்தவர்கள் கொலை தொடர்பிலான நீதிமன்ற விசாரணை முடிவுக்கு வந்தது. ராபர்ட் ஜி என்பவரே இக்கொலைக்கான குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த வருட ஆரம்பத்தில். நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வராக இருந்த மைக் பேர் இவ்வருட ஜனவரியில் முதல்வர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். 3 வருடங்கள் முதல்வராக இருந்த அவரின் ராஜினாமாவை தொடர்ந்து அதே கட்சியில் 2003 ஆம் ஆண்டில் இருந்து விலோபி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்த கிளாரிஸ் பெனோவிச்லின் லிபரல் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றதுடன் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் 45வது முதல்வராக பதவியேற்றார். இவ்வருட ஜனவரி 20ஆம் தேதி மெல்பர்ன் சிட்டி சென்டர் பகுதியில் உள்ள பர்க் ஸ்ட்ரீட்டில் ஒருவர் பாதசாரிகள் மீது தனது வாகனத்தினால் வேண்டுமென்றே மோதினார். இச்சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
And there was just people running straight for us. And I thought, oh my God, it takes a day or two to really sink in.
அதே மாதம் பிரிஸ்பர்னில் படப்பிடிப்பொன்றில் ஈடுபட்டிருந்த 28 வயதான நடிகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதேவேளை விக்டோரிய மாநிலத்தில் உள்ள மெல்பர்ன் யூத் ஜஸ்டிஸ் சென்டரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் 15 பேர் தப்பியோடினர். சில நாட்களின் பின்னர் தப்பித்த அனைவரையும் போலீசார் மீண்டும் கைது செய்தனர். ஜனவரி 26ஆம் தேதியை ஆஸ்திரேலியா டே என கொண்டாடக்கூடாது என வலியுறுத்தி சிட்னியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரருக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றது. இச்சம்பவத்தில் போலீசார் ஒருவர் காயமடைந்தார், ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை ஆஸ்திரேலியா டே கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது பெர்த்தில் உள்ள ஸ்வான் ரிவரில் இலகுரக விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதிலிருந்த 2 பேரும் உயிரிழந்தனர். அத்துடன் கொண்டாட்டங்கள் இரத்து செய்யப்பட்டன. 13வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக சுசான் கேஃபல் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா நிர்வாகத்திற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட அகதிகள் மீள்குடியேற்ற உடன்படிக்கை இவ்வருட பிப்ரவரி 1 அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியது. ஆனாலும் இதுபற்றி குடிவரவு அமைச்சர் இவ்வாறு கூறியிருந்தார். ஆனால் இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மல்கம் டர்ன்புல் ஆகியோருடையே இவ்வொப்பந்தம் தொடர்பில் ஒரு கசப்பான தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது. அதில் அந்த ஒப்பந்தம் பற்றி அமெரிக்க அதிபர் தான் மிகவும் கோபமாக உள்ளதாகவும் இதனை ஒரு ஸ்டூபிட் அண்ட் ராட்டன் என வர்ணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மே மாதம் நேரடியாக சந்தித்திருந்த இரு தலைவர்களும் இது ஒரு பொய்யான தகவல் என கூறியிருந்தனர். இறுதியில் தான் இந்த ஒப்பந்தத்தை மதிப்பதாகவும் பின்பற்றுவதாகவும் மிக தயக்கத்துடன் அமெரிக்க அதிபர் தெரிவித்தார். இது பற்றி எமது பிரதமர் இவ்வாறு கூறியிருந்தார்.
It's always better when these conversations remain confidential.
இவ்வருட பிப்ரவரியில் சவுத் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கடுமையான வெப்ப அலை வீசியது. வெப்பநிலை மிகவும் அதிகரித்திருந்தது. அத்துடன் பல நாட்கள் மின்சாரம் தடைப்பட்டது. மேலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் குறிப்பாக சென்ட்ரல் வெஸ்ட் மிட் நார்த் கோஸ்ட் பகுதிகளில் 26 இடங்களில் பாரிய காட்டுத்தீ பரவியது. இது இவ்வாறு இருக்க அதே காலப்பகுதியில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் சவுத் வெஸ்ட் பிரதேசத்தில் அதிகூடிய மழையினால் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. பெர்த்தில் 1992 ஆம் ஆண்டுக்கு பின்னரான ஒரே நாளில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியது. ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் கிராண்ட் ஹேக்கட் மனம் தளர்ந்த நிலையில் கோல்ட் கோஸ்ட் பகுதியில் போலீசாரால் மீட்கப்பட்டார். சுமார் 12 மணி நேரங்களாக அவரை காணவில்லை என பரந்தளவில் தேடப்பட்டு வந்த நிலையிலேயே அவர் போலீசாரால் மீட்கப்பட்டார். எசன்டன் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள DFO வியாபார நிலையத்தினுள் இலகுரக விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். IS அமைப்புக்கு கதிரியக்க ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் யங் பிரதேசத்தில் 42 வயதுடைய ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவ்வருட மார்ச் மாதத்தில் நியூ சவுத் வேல்ஸில் போலி வைத்தியர் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டார். ஷியாம் ஆச்சாரியா என்பவர் போலி சான்றிதழ்களுடன் ஆஸ்திரேலியா வந்து சுமார் 11 வருடங்களுக்கு மேலாக பல வைத்தியசாலைகளில் பணியாற்றியுள்ளார். ஷியாம் ஆச்சாரியா நாட்டை விட்டு தப்பிவிட்டதாக போலீசார் கூறுகின்றனர். மேற்கு ஆஸ்திரேலிய மாநில தேர்தல் இவ்வருட மார்ச் மாதத்தில் நடைபெற்றது. அதில் மார்க் மெக்கவன் தலைமையிலான லேபர் கட்சி கொலின் பானட் தலைமையிலான லிபரல் அரசை தோற்கடித்தது. ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய கிரிட் கனெக்டட் மின்கலங்களை நிர்மாணிக்க உள்ளதாக தென் ஆஸ்திரேலிய அரசு அறிவித்தது. செப்டம்பர் 16 மாநிலம் முழுவதும் ஏற்பட்ட மின்தடை காரணமாகவே சுமார் 550 மில்லியன் டாலர் செலவில் இம்மென்கலங்களை உருவாக்கி மாநிலத்தின் மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் நோக்குடன் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. பின்னர் உலகிலேயே மிகப்பெரிய லித்தியம் பேட்டரியை நிர்மாணிக்க நியோன் நிறுவனத்துடன் உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டது. வட குயின்ஸ்லாந்து மாநிலத்தை சைக்ளோன் டெபி எனும் சூறாவளி தாக்கியது. குறிப்பாக ஏலி பீச் மற்றும் போவன் பகுதிகளுக்கிடையே கடும் சேதத்தை உண்டாக்கிய இச்சூறாவளியினால் 140,000 சொத்துக்கள் பாதிப்படைந்தன. மேலும் இச்சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தென் குயின்ஸ்லாந்து மற்றும் வட நியூ சவுத் வேல்ஸ் மாநில பகுதிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகின. 23,000 பேர் அவ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இருப்பினும் இவ்வெள்ள அனர்த்தத்தில் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய புள்ளி விவரவியல் திணைக்களம் சென்சஸ் முடிவுகளை வெளியிட்டது. கிரேட்டர் சிட்னி பகுதியில் மக்கள் தொகை 5 மில்லியனை தாண்டியமை உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் 29.6% ஆஸ்திரேலியர்கள் நோ ரிலிஜன் எனவும் 26% வெளிநாட்டில் பிறந்தவர்கள் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வரலாற்றிலேயே ஆகக்கூடிய நிறையான 903 கிலோகிராம் எடையுடைய போதைப்பொருள் மெல்பர்னில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய மக்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கும் நோக்குடன் 457 விசா முறைமையினை இரத்து செய்வதாக பிரதமர் மல்கம் டேர்ன்புல் அறிவித்தார். சொந்தமாக கட்சி தொடங்கிய லிபரல் செனட்டர் கோரி பெனாடி தான் லிபரல் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்.
This morning I resigned as a member of the Liberal Party. It really is time for a better way.
The Family First கட்சியானது செனட்டர் கோரி பெனாடியின் ஆஸ்திரேலியன் கன்சர்வேட்டிவ்ஸ் கட்சியுடன் இணைக்கப்பட்டது. ஃபேர்ஃபேக்ஸ் மீடியாவானது தனது 125 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து த சிட்னி மார்னிங் ஹெரல்ட், தி ஏஜ், ஆஸ்திரேலியன் ஃபைனான்சியல் ரிவ்யூ ஆகியவற்றின் பணியாளர்கள் 7 நாட்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இவ்வருட மே மாதம் கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். அதில் குறிப்பாக நேஷனல் டிசேபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு நிதி வழங்கும் நோக்குடன் மெடிக்கேர் லிவியை உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 4 பெரிய வங்கிகளுக்கு புதிய வரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் பல்கலைக்கழக கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. 2017 ஆஸ்திரேலியாவில் தடம் பதித்த சில நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். போதைப்பொருள் கடத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய பெண் ஷிபேல் கோபி 15 வருட சிறை தண்டனை முடிந்து இந்தோனேஷியாவில் இருந்து ஆஸ்திரேலியா திரும்பினார். ஹண்டுவேலியில் உள்ள டாய்லஸ் கிரீக் கனிம அகழ்வு உரிமத்தை தவறான முறையில் தன்னை சார்ந்தோருக்கு வழங்கிய குற்றத்திற்காக ஊழல் மற்றும் கிரிமினல் மிஸ்கண்டக்ட் ஆகிய பிரிவுகளின் கீழ் நியூ சவுத் வேல்ஸ் மாநில முன்னாள் மினரல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அமைச்சர் இயன் மெக்டொனாலுக்கு 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விக்டோரியாவில் உள்ள பிரைட்டனில் ஒருவரை கொன்று இரு போலீசாரை காயப்படுத்தி பின்னர் ஒரு பெண்ணை பணைய கைதியாக வைத்திருந்த ஒரு நபரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். இச்சம்பவத்திற்கு IS அமைப்பு உரிமை கோரியிருந்தது. பிஎன்ஜியில் உள்ள மேனஸ் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு 70 மில்லியன் டாலர்கள் இழப்பீட்டுத் தொகை, அதாவது கம்பன்சேஷன் வழங்க ஆஸ்திரேலிய அரசு ஒப்புக்கொண்டது. பங்குதாரர்களிடமிருந்து கடன் உத்தரவாதங்கள் பெற தவறியதால் சேனல் 10 தொலைக்காட்சி நிறுவனம் வாலண்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள் கொண்டுவரப்பட்டது. தன்னை பொய்யர், அதாவது லாயர் என வர்ணித்த பவர் மீடியாவுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்த ஆஸ்திரேலிய நடிகை ரெபல் வில்சன் அதில் வெற்றி பெற்றார். அமெரிக்க கூட்டுப்படைகளின் விமானங்களுக்கு ரஷ்யா விடுத்த அச்சுறுத்தல் காரணமாக ஆஸ்திரேலியா சிரியாவில் மேற்கொண்டு வந்த விமான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியது. இதேவேளை சொலமன் தீவுகளில் 2003 இருந்து ஆஸ்திரேலியா ஆரம்பித்த அமைதிப்படை நடவடிக்கையை இவ்வருட June 30 முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆஸ்திரேலியாவின் மிக உயர் பதவியில் உள்ள கத்தோலிக்க மதகுரு கார்டினல் ஜோர்ஜ் பெல் மீது பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளை விக்டோரிய போலீசார் பதிவு செய்தனர். தனது களங்கத்தை நீக்கும் பொருட்டு வழக்கினை எதிர்கொள்ளும் நோக்குடன் கார்டினல் ஜோர்ஜ் பெல் வத்திக்கானில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பியுள்ளார்.
I'm looking forward finally to having my day in court. I'm innocent of these charges. They are false.
இவ்வருடம் ஆஸ்திரேலிய அரசியலில் பெரும் சுனாமியையே உருவாக்கிய விடயம் இரட்டை குடியுரிமை விவகாரம். இவ்வருட ஜூலை மாதமளவில் கிரீன்ஸ் செனட்டர் ஸ்காட் லட்லம் தனக்கு நியூசிலாந்து நாட்டு குடியுரிமையும் இருப்பதாகவும் இது அரசியல் அமைப்பை மீறிய செயலாகியால் செனட்டர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார்.
I'm resigning as a senator for Western Australia. And co-deputy leader of the Australian Greens effective today.
இதனைத் தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களாக கண்டறியப்பட்டனர். அவர்களும் ராஜினாமா செய்ய தூண்டப்பட்டனர். அதில் 7 பேருடைய இரட்டை குடியுரிமை விவகாரங்கள் உயர் நீதிமன்றினை அணுகி அதன் மூலம் பலர் பாராளுமன்றில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதேவேளை இந்த இரட்டை குடியுரிமை சர்ச்சையில் துணை பிரதமர் பானபி ஜோய்ஸை அரசு இழந்த போது அரசு பெரும்பான்மை பலத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது.
The decision of the court today is clearly not the outcome we were hoping for.
பானபி ஜோய்ஸ் தனது நியூசிலாந்து குடியுரிமையை உத்தியோகபூர்வமாக கைவிட்டு இடைத்தேர்தலில் நின்று ஜெயித்து மீண்டும் துணை பிரதமர் ஆனார். ஆனால் இரட்டை குடியுரிமை விவகாரம் இத்துடன் நின்றபாடில்லை. ஜாக்கி லம்பி, ஸ்டீபன் பெரி, ஜோன் அலெக்சாண்டர் என தொடர்ந்தது. பானபி ஜோய்ஸ் போலவே ஜோன் அலெக்சாண்டரும் மீண்டும் பாராளுமன்றம் சென்றார். ஆனால் அவருக்கு இடைத்தேர்தலில் முன்னாள் மாநில முதல்வர் கிறிஸ்டினா கென்னலியிடம் இருந்து கடும் சவால் எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த ஜூலை மாதத்தில் ஐஎஸ் அமைப்பின் தூண்டுதலால் ஆஸ்திரேலிய விமான நிலையங்களில் இருந்து கிளம்பும் விமானங்களில் தாக்குதலை நடத்த திட்டமிட்டார்கள் என நியூ சவுத் வேல்ஸின் சரஹில்ஸ், லெக்கம்பா, வாய்லிபாக், பஞ்ச்போல் ஆகிய இடங்களில் உள்ள 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் பிரதிபலனாக சகல விமான நிலையங்களின் பாதுகாப்புகளும் கடுமையாக்கப்பட்டன. காமன்வெல்த் பேங்க் ஆனது 53,700 பண மோசடிகள் மற்றும் பயங்கரவாத நிதி தொடர்பிலான சட்டங்களை மீறியுள்ளதென குற்றம் சாட்டி தி ஆஸ்திரேலியன் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் மத்திய நீதிமன்றில் அந்த வங்கிக்கு எதிராக சிவில் வழக்குகளை பதிவு செய்தது. விக்டோரிய மாநிலத்தில் உள்ள வங்கராட்டா ரிட்டையர்மெண்ட் வில்லேஜில் இன்ஃபுளுவன்சா தொற்றினால் 6 வயோதிபர்கள் உயிரிழந்தனர். 2007 மெல்பர்னில் ஆரம்பிக்கப்பட்ட ஐகேன் எனப்படும் இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அமைப்புக்கு நோபல் சமாதான பரிசு கிடைத்தது. டொயோட்டா கார் நிறுவனம் அல்டோனாவில் அமைந்திருந்த தனது உற்பத்தி மையத்தை மூடியது. ஆஸ்திரேலியாவின் பிரதான சின்னங்களில் ஒன்றான உலுரு குன்றில் மக்கள் ஏறுவதை 2019 அக்டோபரில் இருந்து தடை செய்வதாக தி உலுரு காட்டா நேஷனல் பார்க் செயற்குழு ஏகமனதாக முடிவு செய்தது. ஒரே பாலினத்தவர்களின் திருமணங்களை அங்கீகரிக்கும் நோக்குடன் திருமணச் சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த தபால் மூலமான மக்களின் விருப்பு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சுமார் 95.3% வீதத்தினர் பதிவு செய்திருந்தனர். இத்தபால் மூல வாக்கெடுப்பில் ஒரே பாலினத்தவர்களின் திருமணங்களுக்கு ஆதரவாக 61.6% எதிர்த்து 38.4% வாக்களித்திருந்தனர். இந்நிலையில் இவ்வாக்கெடுப்பில் நோ என எதிர்த்து வாக்களிக்கும்படி முன்னாள் பிரதமர் டோனி அபட் பிரச்சாரம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
If you're worried about religious freedom and freedom of speech, vote no. And if you don't like political correctness, vote no.
ஒரே பாலினத்தவரின் திருமணத்தை அங்கீகரிக்கும் திருமண சட்ட மாற்றம் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது. இதனை கட்சி பேதமின்றி அனைவரும் பாராளுமன்றில் கொண்டாடினார்கள். லேபர் செனட்டர் சாம் டெஸ்டியாரி சீன நன்கொடையாளர்களுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை பேணினார் என்ற குற்றச்சாட்டு லேபர் கட்சிக்கு தலையீடியாக இருந்தது. இதனால் பில் ஷோர்டன் வேண்டுகோளுக்கு இணங்க சாம் டெஸ்டியாரி பதவி விலகினார்.
After much reflection, I've decided that the best service I can render to the Federal Parliamentary Labor Party is to not return to the Senate in 2018.
குடியுரிமை பெறுவது தொடர்பிலான அரசு முன்வைத்த கட்டாய கடினமான ஆங்கில மொழித் தேர்வு முறையானது எதிர்க்கட்சியினர் மற்றும் நிக் ஜெனஃபோன் குழுவினரால் பாராளுமன்றில் தோற்கடிக்கப்பட்டது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஆளும் லேபர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது. மானுஸ்தீவு தடுப்பு முகாம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து அங்குள்ளோர் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நியூசிலாந்து அரசு சிலரை தாம் ஏற்றுக்கொள்வதாக கூறிய போதும் பிரதமர் அதனை நிராகரித்தார்.
But our focus is on completing the resettlement arrangements with the United States.
வடகொரியாவானது ஆஸ்திரேலியாவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகி இருக்கும்படி பகிரங்க கடிதம் மூலம் செய்தி அனுப்பியது. இதற்கு வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் இவ்வாறு பதிலளித்தார்.
I see it as evidence that the collective strategy of imposing maximum diplomatic and economic pressure through sanctions on North Korea is working. Putting on North Korea so that it will refrain from its current conduct of provocative and threatening behavior.